ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதியின் விளக்க உரையுடன் கூடிய சிவ மகிம்னா ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ திரவிடாச்சாரியா ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தத்ர சம்வேத சாதாரணி சிக்ஷா அத சிக்ஷாம் பிரவக்ஷ்யாமி இத்யாதி நவ கண்டாத்மிகா பாணினினா பிரகாஷிதா. அப்படி சிக்ஷா இந்த கிரந்தத்தை வந்து ஒன்பது கண்டங்கள் கூடியதாக, ஒன்பது அதிகரணங்கள் அத்தியாயங்கள் கூடியதாக, பாகங்கள் கூடியதாக, அத சிக்ஷாம் பிரவக்ஷ்யாமி, இனி நான் சிக்ஷையை முறையாக உங்களுக்கு கூறுவேன், உங்களுக்கு உபதேசிப்பேன், போதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பாணினி மகாராஜ். பிரதிவேத சாக்காம் பிரதிவேத சாக்கம் ச பின்ன ரூபாக பிராதிசாக்கிய சங்கீதாக அன்னை ஏவ முனிபி பிரதர்ஷிதாக. அப்படி இவங்க சிக்ஷாவை இதை சொன்னாலும் கூட இது பொதுவானதுதான். சில இடத்துல சில மாதிரியான உச்சாரணங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும்போது, உபதேசம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிச்சுனா, வேதத்தை உபதேசம் பண்ணும்போது ஒருத்தருக்கு முழுவதுமான வாக்கியத்தை ஒருத்தர் சொன்னானா இன்னொருத்தர் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான சில இடத்துல. ஸ்வரம் வந்து தப்பா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் சொல்லியிருக்கு, ஸ்வரத்தோ அபராதாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஸ்வரமானது தப்பா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணணும், முறையா உங்களுக்கு உபதேசம் பண்ணணும், முறையா உபதேசம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஒரு வாக்கியம் எடுத்துக்கணும், ஓம் நம சிவாய அப்படின்றத ஒரு வாக்கியம். அப்போ அந்த வாக்கியத்தை உபதேசம் பண்ணும் போது அவனுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாது, அப்போ அதை பிரேக் பண்ணணும், ஓம் நமஹா அப்படிங்கணும். இப்ப இந்த நமஹ அப்படிங்கிறது என்ன ஸ்வரத்துல இருக்கு, நமஹ அப்படின்னு உச்சை உதாத்தம் உதாத்த ஸ்வரத்துல இருந்ததுன்னு சொல்லி சொன்னா உதாத்தத்துக்கு பக்கத்துல வர்றது சிவாய அப்படிங்கிற சமஹார ஸ்வரம், சமஹார ஸ்வரம். இப்படி அந்த நமஹா வந்து சமஹார ஸ்வரத்தோட சேரும் பொழுது நாம அப்படின்னு போயிட்டு வருது. இப்போ அது இல்லாம தனியா பிரிச்சீங்கன்னா ஓம் நம அப்படின்னு வருமா இருக்கும், ஓம் நமஹா அப்படின்னு வருமா இருக்கும், அது தீர்க்க ஸ்வரிதம் ஆகும். தனியா பிரிக்கும் போது சிவாயா அப்படின்னு, சிவாயா அப்படின்னு சமஹார சுரிதத்தை வர்றது, திடீர்னு அதை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்வர சுரிதத்துல வர்றதா இருக்கும், இல்ல உதாரணத்துல வர்றதா இருக்கும், பிரியும் மாறும். இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு வேத பாகத்துக்கும் இது மாற வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பிராதிசாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற கிரந்தம், பிராதிசாக்கியம் அப்படிங்கிறது பிரதிசாக்கா பேதமான பிராதிசாக்கியம் அப்படிங்கிறது. இது இலக்கணம், சமஸ்கிருத இலக்கணம், பாணினியினால் எழுதப்பட்ட சமஸ்கிருத இலக்கணமானது வேதத்தை சம்பந்தப்பட்ட வேத பாகம்னு ஒரு பாகம் இருந்தாலும் கூட அதுல பாணினி எழுதின சூத்திரங்கள்ல அஷ்டாத்தியாயில வேதத்துக்கும் ஒரு பாகம் இருந்தாலும் கூட வேதத்தினுடைய எல்லா ரூல்ஸும் அதுல கட்டுப்படாது. பாணினியோடைய சூத்திரங்கள் பிரகாரம் வேதங்கள் கட்டுப்படாது. வேதங்கள் கட்டுப்படுற மாதிரி சூத்திரம் எழுதணும்னு ரொம்ப கஷ்டம். அதனால பிராதிசாட்சியம்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி வேதத்தினுடைய ரூல்ஸ் எப்படி எல்லாம் மாறுமோ, பொதுவா எப்படி மாறுறதோங்கிறத வச்சுட்டு பிராதிசாட்சியம்ங்கிற ஒவ்வொரு வேதத்துக்கும் வேறு வேறுபட்டதா, ஒரு ஒரு சாக்கியக்கும் வேறு வேறுபட்டதா பல பெரிய ஆச்சாரியர்கள் பண்ணிருக்காங்க. ஏவம் வைதிக பத சாதுத்துவ ஞானீன ஊகாதிக்கம் வியாக்கரணத்தை பிரயோஜனம். அப்படி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வைதிக பதத்தினுடைய முறையான ஞானம் உண்டாச்சுன்னா, சாதுத்துவ ஞானம், சாதுத்துவ ஞானம்னா சரியான ஞானம், இது எப்படி உண்டாரு, இந்த பதமானது எப்படி உண்டாச்சு அப்படிங்கறத சரியான ஞானம் நமக்கு உண்டாயிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா ஊகாதிக்கம் வியாக்கரணத்தை பிரயோஜனம். ஊகம் முதலிய அந்த கிரகங்களை நம்ம பண்ண முடியும், ஊக தர்க்கே அப்படின்னு விசாரம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்படி அதுதான் வியாக்கரணத்தினுடைய பிரயோஜனம். தச்ச விருத்திராஜை விருத்திராதை இத்தியாதி அத்தியாய அஷ்டகாத்மகம் மாஹேஸ்வர மகேஸ்வர பிரசாதேன பகவதா பாணினினா ஏவ சூத்திர ரூபம் பிரகாசிதம். அந்த வியாக்கரணத்தை, சிக்ஷா வியாக்கரணம் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ்ல வர்றது. வியாக்கரணத்தை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வியாக்கரணத்தை பாணினி மகாராஜ் தான் செஞ்சாரு. எந்த பாணினி மகாராஜ் சிக்ஷா கிரந்தத்தை செஞ்சாரோ அதே சிக்ஷா கிரந்தத்தை செஞ்ச பாணினி மகாராஜ் தான் வியாக்கரணத்தையும் செஞ்சாரு. வியாக்கரணத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாருன்னு இல்ல, அதுக்கு முன்னாடியும் பல கிரந்தங்கள் வந்திருக்கு. ஐந்திர வியாக்கரணம், சாந்திர வியாக்கரணம், பல வியாக்கரணங்கள் அவருக்கு முன்னாடி இருந்திருக்கு. இருந்தாலும் இவருடைய வாக்கியங்களானது, வியாக்கரணமானது ஒரு முறையாக வந்திருக்கு அப்படிங்கறதுனால, கம்ப்யூட்டருக்கு இன்னைக்கு ஒரு இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொன்னோம், அதுக்கு ஏத்த மாதிரியான லாங்குவேஜ் எது அப்படின்னு சொல்லி சொன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் அப்படிங்கிறான். அதுவும் பாணினியோட கோடிங் ஏத்த மாதிரி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு பல வகையான, இப்போ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இப்போ இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் அப்படிங்கிற இந்த கிரமத்தை தான் கடைபிடிக்கணும். எந்த யாருக்கு நம்ம சொல்றோமோ, யார் சொல்றாங்களோ, இந்த மாதிரி கிரமம் இருக்கு. ஒரு வினை சொல்லோட முடியணும், ஐ எம் கோயிங் கமிங் அப்படின்னு வினை சொல்லோட முடியணும். ஆனா சமஸ்கிருதத்தை வினை சொல்ல தான் முடியணுங்கிற அவசியம் இல்ல. பெயர் சொல்ல முடியலாம், உயிர் சொல்ல முடியலாம், என்ன மாதிரி ஆனாலும் முடியலாம். அது முடியறது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் அப்படிங்கிற இந்த கிரமத்தை நீங்க மாத்தி எழுதினாலும் சமஸ்கிருதத்துல அர்த்தம் அதே தான் இருக்கும், மாற்றம் வராததுல. அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த பாஷையானது ரொம்ப சுலபமான பாஷை அப்படிங்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம பாணினி மகாராஜோடைய இந்த அஷ்டாத்தியாயி அப்படிங்கிறது ஈஸ்வர பிரசாதத்தினால கிடைச்சது, மகேஸ்வரனுடைய பிரசாதத்தினால. மாஹேஸ்வர அதுதான் சொல்லியிருக்காரு, மகேஸ்வர பிரசாதீன பகவதா பாணினாயே பாணினா பாணினா ஏவ அப்படிங்கிறாரு. மகேஸ்வரனுடைய பிரசாதத்தினால், அதாவது சமகாலத்துல வாழ்ந்த காத்தியாயனர் முதலிய ஆட்கள் இருந்திருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி அவங்க பெரிய, அதாவது வியாக்கரணத்துல சமஸ்கிருத இலக்கணத்தை வந்து வடிக்கிறதுல பயங்கரமான சித்த புருஷர்களா இருந்திருக்காங்க வரவச்சு காத்தியாயனர் அப்படிங்கிறவங்க எல்லாம். ஆனா பார்த்தாரு, பாணினிக்கும் அவருக்கும் அவர் அத்தனை புத்திசாலியா இருந்ததில்லை. அதனால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சமஸ்கிருத இலக்கணத்தை தானும் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையானது மாத்திரம் இருந்தது. அதனால சிவனை குறிச்சு தபஸ் செஞ்சாரு. அந்த சிவனை குறிச்சு தபஸ் செஞ்ச அந்த காரணத்தினால அவருக்கு சிவன் வந்து, ஈஸ்வரன் வந்து பிரசன்னமாகி அவருக்கு உடுக்கை ஒளியை காட்டி கொடுத்தார். உடுக்கை ஒளியில அவருக்கு சஞ்ஞாவை காட்டி கொடுத்தார், சமிகைகளை காட்டி கொடுத்தார். அதை வச்சு ஆதாரமா வச்சுதான் உயிர் எழுத்து மெய் எழுத்தோட கலவையா அந்த உயிர் அந்த அந்த உடுக்கை ஒளியோட நாதமானது அவருக்கு ஞானமா உண்டாச்சு. சப்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், வர்ணாத்மகம் துவன்யாத்மக அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கும்னு சொல்லியிருக்கு. வர்ணாத்மகமான சப்தம் இருக்க முடியும், துவனியாத்மகமான சப்தம் இருக்க முடியும். வர்ணாத்மகமான சப்தமானது சமஸ்கிருதம் முதலிய பாஷா ரூபமா இருக்கிறது. துவன்யாத்மகமா இருக்கிற சப்தமானது உடுக்கை முதலிய ஒலிகளா இருக்கிறது. ஆனா இங்க துவன்யாத்மகமான சப்தமானது வர்ணாத்மக சப்தத்தினுடைய பிரயோஜனத்தை செய்யறது. துவன்யாத்மகம்ங்கிறது அந்த துவனியினால உங்களுக்கு ஒரு விஷயத்த போதிக்க முடியுமா, பாஷைங்கிறது என்னது, ஒரு வார்த்தையினால ஒரு ஒரு குறிப்பிட்ட ஓசையினால நாம ஒரு விஷயத்த போதிக்கிறது தான் பாஷை அப்படிங்கிறது. ஆனா துவனி உடுக்கை கடகட கட 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 அந்த உடுக்கை ஒளியில உங்களுக்கு ஒரு பாஷையில என்ன போதிக்கக்கூடிய முடியுமோ அதை போதிக்கிறார் ஈஸ்வரன். அதைத்தான் வந்து மாஹேஸ்வர சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சமஸ்கிருத இலக்கணத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா லகு சித்தாந்த கோமுதியோ இல்ல எந்த கிரந்தமா இருக்கட்டும், சமஸ்கிருத இலக்கணத்தை படிக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த 14 சூத்திரம் மாத்திரம் அட்லீஸ்ட் கண்டிப்பா மனப்பாடமா இருக்கணும். இது நம்ம இது பேர் என்ன, பூனல் மாத்தும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் பூனல் மாத்தும் போது இல்ல பூனல் போடும் போது இந்த மாதிரி கர்மம் பண்ணும் பொழுது அதை செய்வாங்க. ஆவணி அவட்டும் போது இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அவர் சொல்லும் போது நம்மளும் கூட கூட சொல்லிடுறது. அந்த மாதிரி மந்திரம் இருக்கு. மாஹேஸ்வராணி சூத்ராணி அப்படிங்கிற இந்த 14 சூத்திரங்களும், இந்த 14 சூத்திரங்களும் உச்சாரண தெளிவா இருக்கும். இந்த 14 சூத்திரங்களும் வந்து முக்கியமான சூத்திரம். இதை தெரிஞ்சிட்டா தான் நம்ம அந்த பாணினியோடைய அஷ்டாத்தியாயிங்கிற இந்த இலக்கணத்தையே படிக்க முடியும். இலக்கணத்துக்கு முக்கியமான சூத்திரங்கள். அப்படி அவரே என்ன பண்றாரு, விருத்திராகை விருத்தி தாவதை ஈச் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சூத்திரத்தை. முதல் சூத்திரம் என்னது? பாணினியோட சூத்திரத்துல ஓம் விருத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மேன்மை வளர்ச்சி அப்படிங்கிறது, விருத்தினா வளர்ச்சி மேன்மை. விருத்தில் ஆது ஐச் ஆது ஐச் விருத்தி விருத்திராதேஜ் அதேன் குணஹா இகோ குண விருத்தி அப்படின்னு ஒண்ணுனா சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி இக்கோ குண விருத்தி அப்படி ஒரு ஒண்ணா அந்த அஷ்டாத்தியாய் எட்டு அத்தியாயங்கள் கூடியது இந்த 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 பாணினியினால் எழுதப்பட்ட, பாணினி மகாராஜினால் எழுதப்பட்ட இந்த கிரந்தமானது எப்படிப்பட்டது? எட்டு அத்தியாயங்கள் கொண்டது. அது நான் ஒன்பது அத்தியாயங்கள் கொண்டது, இது எட்டு அத்தியாயங்கள் கொண்டது. எட்டு அத்தியாயங்களும் இப்படிப்பட்டது. ஒரு ஒரு அத்தியாயத்திலும் நாலு பாகங்கள், நாலு பாகங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நாலு பாகங்கள். அந்த மாதிரி எட்டு அத்தியாயம் கொண்டதான ஒரு கிரந்தம் இது. நாலாயிரம் சூத்திரம் மொத்தம், மொத்தம் இதுல நாலாயிரம் சூத்திரம். அப்படிப்பட்ட நாலாயிரம் சூத்திரத்துக்கு சூத்திர ரூபம் பிரகாசிதம். அவரே மகாராஜ் பாணினியே அதை எழுதினார். தத்ர காத்யாயனேன முனினா பாணினிய சூத்திர கிரமேன வார்த்திகம் விரச்சிதம். அப்படி காத்யாயனர் என்ன பண்ணினார், அவர் எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்ததை இவர் ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டார். இவரோட அவரோட ஐடியாவை அவர் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னைக்கு சினிமா அந்த மாதிரி கதை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொருத்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறான். அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் புக்கே ரிலீஸ் பண்ணிட்டாரு. அது ரொம்ப ஃபேமஸும் எடுத்து. அதனால காத்யாயனம் பாக்குறாரு, நான் உன்னை சும்மா உடனா பாரு அப்படின்ட்டு. இவர் நாலாயிரம் சூத்திரம் தானே எழுதினேன், நாலாயிரம் சூத்திரத்துக்கு ஆறாயிரம் தப்பு கண்டுபிடிக்கிறாரு. ஆறாயிரம் சூத்திரம் எழுதியிருக்காரு, அதுக்கு பேர் வார்த்திகம்னு. இந்த சூத்திரத்தை இதையும் சொல்லியிருக்கணும், இதுவும் சொல்லிருக்கணும், சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லல. அவரு இது சொல்லிருக்கணும், நீ இதை விட்டுட்ட இது சொல்லிருக்கணும் அப்படின்னு ஆறாயிரம் வார்த்திகம் எழுதுறாரு. நாலாயிரம் சூத்திரத்துல ஆறாயிரம் தப்பு, பத்து வரியில நூறு தப்பு அப்படிங்கிற மாதிரி நாலாயிரம் சூத்திரத்துக்கு ஆறாயிரம் தப்பு அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த மாதிரி காத்யாயனின முனினா பாணினி சூத்திர கிரமேன அப்படியே அதே கிரமத்துல அவர் தப்பையும் கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளவு ஃபாஸ்ட், எவ்வளவு புத்தியா உங்களுக்கு ஃபாஸ்டா வந்திருக்கணும். அதாவது ஒருத்தருடைய சூத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுல தப்பெல்லாம் கடகட கடகடன்னு பிடிக்கிறார் அப்படின்னா என்ன ஃபாஸ்ட் அவரோட புத்தி இருந்திருக்கு. கம்ப்யூட்டர்லாம் இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்க புத்திக்கு முன்னாடி. தது வது வார்த்தை உபரிச்ச பகவதா பதஞ்சலினா மகாபாஷ்யம் ஆரச்சிதம். அப்படி இந்த சூத்திரம் வார்த்திகம் ரெண்டுமே இருக்கு. அந்த சூத்திர வார்த்திகங்களுக்கு பகவான் பதஞ்சலி என்ன பண்ணினார், மகாபாஷ்யம் சொல்லப்படுற பாஷ்யத்தை எழுதினார். பாஷ்யம் சொல்ல மாட்டாங்க இருக்கு, மகாபாஷ்யம் அப்படிம்பாங்க இருக்கு. மகா அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை கொடுப்பாங்க. மகாராஜ் பதஞ்சலி எழுதின அந்த பாஷ்யத்துக்கு அப்படி சூத்திரத்துக்கும் வார்த்திகத்துக்கும் சமன்மயம் பண்ணி ஒரு பாஷ்யம் எழுதுறாரு. அதுல பல சூத்திரங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்திகங்களை இது அவசியம் இல்லை, இது சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்றாரு. இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்க வேண்டாம், இந்த வார்த்திகத்துக்கு அவசியம் இல்லை, இந்த வார்த்திகம் இங்க பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு இடத்தையும் அதையும் கோடிட்டு காமிக்கிறார். அவர் என்ன மாதிரியான வித்வானா இருக்கான். அப்படிப்பட்ட இந்த பதஞ்சலி மகாராஜோட இந்த ஒரு பாஷ்யமானது, மகாபாஷ்யம் சொல்லப்படுற இந்த பாஷ்யமானது முழுவதுமாக கிடைக்கல. எப்படி ஆறுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பதஞ்சலி மகா முனிவர் வந்து சேஷ அவதாரம், சேஷனாக அவதாரம். அதுக்கு வந்து அவர் பல காரணம் சொல்லுவாங்க. காஷ்மீர பரம்பரையில நாகர் கட்டி நாகர் இந்த மாதிரி நாக தேவதைகள் எல்லாம் பலதும் கர்நாடக பக்கத்துல போனீங்கன்னா நாக தேவதைகள் வழங்குறவங்க நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து காஷ்மீரத்துல இருந்து வந்தவங்க பலரும். அப்படி நாக பிரதிஷ்டை அங்க ஜாஸ்தி. அப்படி நாக அவருடைய குரு குல தேவதை என்னது அப்படின்னா நாகம், காத்யாயனர் அப்படின்ற அந்த பரம்பரையை வந்தவர். சோ இந்த நாக பரம்பரையை வந்த அந்த மாதிரி நாக பரம்பரையில வந்ததுனால அவர் வந்து அந்த அர்த்தத்துல அவங்களுக்கு பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாக ஸ்வரூபமா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சில கதைகளும் இருக்கு. எப்படியா இருந்தாலும் சரி, அவர் வந்து அந்த ஆயிரம் தலைகள்ல உபதேசம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ஒருத்தர் சில ஸ்டூடெண்ட்ஸ செலக்ட் பண்றாரு. ஆயிரம் பேர் எனக்கு வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. வராங்க ஒருத்தர் ஒருத்தரும். வந்த உடனே ரூல் நம்பர் ஒன், எல்லாத்தையும் பரீட்சை பண்ணிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் இன்னைக்கு கேட் எக்ஸாம் மாதிரி அவருக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ரிசல்ட்டை பார்த்த உடனே அதுல ஆயிரம் பேரை செலக்ட் பண்றாரு. எல்லாரையும் வரிசையா உட்கார வைக்கிறாரு. திரை இருக்கும், இந்த திரைக்கு பின்னாடி யார் பேசுறாங்கன்றதை பார்க்க கூடாது, அந்த பக்கத்துல இருந்து நீங்க எழுதணும் விரும்ப, வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. இதுல இருந்து எழுந்தும் போக கூடாது, நான் பேசிட்டு இருக்கும் போது எழுந்தும் போக கூடாது. உட்கார்ந்துட்டீங்கன்னா உட்கார்ந்ததுதான், எழுந்துட்டு இருக்க கூடாது, வேற எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாது, எழுதணும் ஒரு ஒரு வார்த்தையும். அப்படி எழுதல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பிரம்மஹத்யா தோஷம் உண்டாகும். பிரம்மஹத்யாங்கிறது மகாபரிய பாதகம், மகா பாதகத்துல வர்றது முக்கியமான ஒரு பாதகம் அது, பாவம். அப்படி பெரிய பாவமான இந்த பிரம்மாத்யா தோஷங்கிறது உங்களை பீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்படி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, சரின்னு எல்லாரும் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தர் எழுதிருக்காங்க. நம்ம ஆளுக்கு மாத்திரம், எழுதிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு மாத்திரம் கொஞ்சம் பாக்குறாரு. 999 பேர் எழுதிட்டு இருக்கான், நான் ஒருத்தன் இங்கே இருந்து எஸ்கேப் ஆனா எப்படி தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஜென்டா பாத்ரூம் வந்துருத்துன்னு எழுந்து போயிடுறாரு. இதுல இன்னொருத்தனுக்கும் இதே மாதிரி என்ன தோன்றது, இத்தனை பேரை எழுதிட்டு இருக்கான், ஆனா அங்கேருந்து ஒருத்தன் தானே சொல்றாரு, எப்படி அது நடக்கும், சரி யாருதான் இருக்கான்னு பாத்துடலாமேனு ஸ்கிரீனை விளக்குறாரு. ஸ்கிரீனை விளக்கினவன் என்ன ஆறுதா, அந்த பக்கத்தை சேஷநாக அவதாரங்கிறதுனால அந்த சேஷநாகத்தினுடைய அந்த மூச்சு காத்தே வந்து ரொம்ப பாய்சனஸ் விஷம் கூடியது. அது என்ன ஆயிடுறது, 999 பேரும் 999 எல்லாருமே வந்து பஸ்மமாயி விழுந்துடுறாங்க. பாக்குறாரு, எண்ணி பாக்குறாரு, இதுல ஒண்ணு மாத்திரம் பஸ்மம் இல்லாம இருக்கு, காலியா இருக்கு, எந்த சீட்டு மாத்திரம், என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்குறாரு. அங்கிருந்து நம்ம பாடிண்டே விசில் அடிச்சுட்டே வராரு. வந்த உடனே என்ன எங்க இப்ப அவரு கோபப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஏன்னா எழுதுறதுக்கு ஒருத்தனாவது பாக்கி இருக்கானே புத்திசாலி அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லாட்டி எழுந்து போயிட்டானே இவன் கோபப்படுறதா அப்படின்ட்டு, எப்படி இருந்தா சாபம் என்னவோ அதுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே. அப்ப அந்த சாபம் இருக்கு, அதுக்கு ஒண்ணும் நாம் பண்ண முடியாது. அப்ப இது நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உபதேசம் பண்றாரு. இதெல்லாம் தான் நான் அட்லீஸ்ட் உனக்காக சொல்லி கொடுத்துறேன், நீ அப்புறம் எழுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ணோம்னா அவரு உடனே எடுத்துன்னு போய் மலை இதுல உட்காந்துட்டு எழுதுறாரு, இலையில எழுதுறாரு, இலையில எழுதி 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 மரத்துல உட்காந்துட்டு, ஏன்னா பிரம்ம ராட்சசன் ஆயிடுறாரு, இலையில எழுதி 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 ஒரு கயர் கட்டி ஒரு சாக்கு முட்டையில கட்டி கட்டி வச்சிருக்காரு. கீழேந்து ஒரு ஆடு ஒரு பக்கமா சாப்பிட்டு இருக்கு இவர் எழுதி வச்ச சூத்திரத்துல. அதனால பல சூத்திரத்துக்கு பாஷ்யம் இல்லங்கிறதுனால அஜோ பக்ஷிதோயம் அப்படின்னு இருக்கும். அஜோ பக்ஷிதோயம்ங்கிறது வந்து தேர் இஸ் நோ பாஷ்ய ஃபார் திஸ் சூத்ரா அப்படின்னு எழுதியிருப்பான். அந்த மாதிரி இல்லது அஜோ பக்ஷிதோயம் சொல்லி சொன்னா ஆடு சாப்பிட்டு எடுத்து அப்படின்னு அதுக்கு விளக்கம் இல்ல, ஆடு சாப்பிட்டு எடுத்து அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு வந்து இப்போ சாபம் கொடுத்தாச்சுன்னா விமோச்சனமும் கொடுக்கணுமே. நீ பிரம்மராட்சசன ஆவ அப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மராட்சசன ஆறுதல நான் தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு அவர் கேட்கும்போது, உனக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி இந்த கேள்வி இந்த கேள்வியை நீ கேட்டு இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாரோ அவங்க நீ வந்து அவங்க அவங்க மூலியமா நீ வந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே என்ன அப்படின்னா பச் அப்படிங்கிற தாத்து, பச் அப்படிங்கிற தாத்துவோட கட்ட அப்படிங்கிற பிரத்தியம் வரணும். பச் தாத்துவோட கட்ட பிரத்தியம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்போம். கேள்வி பொதுவா என்ன ஆகும், ஒரு ஒரு தாத்துவோடையும் ஒன்று ஒன்று சேரும்போது பொதுவாக எல்லாருமே ஆன்சர் பண்ணது பக்தம் 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 அப்படின்மா. ஆ நீ ரொம்ப பக்குவம் அப்படின்னு சாப்பிட்டுருவார் எல்லாத்தையும். ஸ்தா வரும்போது அங்கே அங்கே வந்து வக அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உறுப்பு வந்து வ அப்படின்னு ஆகும், பக்குவம் அப்படின்னு ஆகும், பக்தமாக இருந்து பக்குவம்னு ஆகும். அது யாரும் சொல்ல மாட்டாங்க, யார் சரியாக சொல்கிறாங்களோ ஒருத்தன் சரியாக சொல்லுவான், அவனை பிடிச்சி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கதை செவி வழி பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, செவி வழி செய்தி அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு கதை அது. அப்படி பாஷ்யம் ஆரச்சிதம் தாதேதது த்ரிமுனி வியாக்கரணம் வேதாங்க மாகேஸ்வரம் இதி ஆக்ஷாயதே. கௌமாராதி வியாக்கரணானி தூ ந வேதாங்கானி கிந்து லௌகிக பிரயோக மாத்திர ஞானார்த்தானி இதி அவகந்தவ்யம். அதுல தாதேதது த்ரிமுனி வியாக்கரணம் இந்த மூன்று முனிவர்களும் செய்த இந்த வியாக்கரணத்தை வேதாங்க மாகேஸ்வரம் இது ஆக்ஷாயத்தை, வேதாங்க மாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். இந்த மூணு பேரும் எழுதின இந்த வியாக்கரணத்துக்கு, ஆனா மாகேஸ்வர வியாக்கரணம் வேதாங்க வியாக்கரணம் வேதாங்கமான மாகேஸ்வர வியாக்கரணமா இருக்கலாம், ஆனா இது மாத்திரம் வியாக்கரணம் இல்லையே, இலக்கணம்ல இன்னும் நிறைய இருக்கே, இலக்கணத்திலே இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா, கௌமாராதி வியாக்கரணானி தூ கௌமாரன் குமார் குமார் குமாரர் எழுதின வியாக்கரணமோ இல்ல சந்திரன் எழுதின வியாக்கரணமோ அதெல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் ந வேதாங்காணி அதெல்லாம் வேதாங்கம் இல்ல. பின்ன என்ன அப்படின்னா கிந்து லௌகிக பிரயோக மாத்திர ஞானார்த்தானி, லௌகிக பிரயோகத்துல நாம என்னென்னலாம் சாது பிரயோகம் இருக்கோ அந்த சாது பிரயோகத்தை சரியான பிரயோகத்தை பண்ற கொடுக்கக்கூடிய ஞானம் மாத்திரம்தான், அது வந்து வேத அங்கம் இல்லை. வேத அங்கம் அப்படிங்கறதுனால அந்த பாணினி சூத்திரத்துல ஒரு ஒரு சூத்திரத்துக்கும் ஒரு ஒரு பலனும் சொல்லியிருக்கு. ஒரு ஒரு மாதிரி இருக்கிற சூத்திரம், ஒரு பதம் உள்ள சூத்திரம் இருக்கு, ஒரு பதம் உள்ள சூத்திரம் இருந்தா இந்த பலன், ரெண்டு பதம் உள்ள சூத்திரம் இருந்தா இந்த பலன், மூணு பதம் உள்ள சூத்திரம் இருந்தா இந்த பலன், நாலு பதம் உள்ள சூத்திரமா இருந்தா இந்த பலன், அஞ்சு பதம் உள்ள சூத்திரமா இருந்தா இந்த பலன், ஆறு பதம் உள்ள சூத்திரமா இருந்தா இந்த பலன் அப்படின்னு ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு பதன் பல பலனை கொடுத்துருக்காங்க. பொதுவா இந்த ஆறு சூத்திரங்கள், ஆறு பதங்களுடைய சூத்திரங்கள் வந்து நிறைய இருக்கும், நிறைய. அந்த ஆறு பதங்களுடைய சூத்திரங்கள் விஷக்கடிக்கு மருந்தா பிரயோகம் பண்ணலாம். மந்திரங்கள்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆறு பதங்களுடைய சூத்திரத்தை வச்சு நீங்க விஷக்கடி பிரயோகத்துக்கு அது மந்திரமா உபயோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படிங்கறதுனால அது வேதாங்கமா இருக்கிறதுனால ஏவம் சிக்ஷா வியாக்கரணாபியாம் வர்ணோச்சாரணே பதசாதுத்வேச ஞாதே வைதிக மந்திர பதானாம் அர்த்த ஜ்ஞான ஆகாங்க்ஷாயாம் ததர்த்தம் பகவதா யாஸ்கேன சமாம் நாயஹ சமாம் நாதஹ ச வியாக்யாதவ்யஹ இத்யாதி த்ரயோதச அத்யாயாத்மகம் நிருக்தம் ஆரச்சிதம். அப்படி நிருக்தம், அடுத்தது சிக்ஷா வியாக்கரணம் நிருக்தம். நிருக்தம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, யாஸ்கர் அப்படிங்கிற முனிவர் அவர் எழுதின கிரந்தம். சமாம் நாயஸ்மாம் நாதஸ்ஸ வியாக்யாதவ்யஹ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கிறார் முதல் சூத்திரம். அது நிருக்தத்துல முதல் அத்தியாயத்துல முதல் கண்டத்துல உள்ள முதல் சூத்திரம். அப்படி எதுக்கு இது பண்றார் அப்படின்னா, சிக்ஷா வியாக்கரணாபியாம் வர்ண உச்சாரணே பதசாதுத்வேச்ச, சிக்ஷையினாலையும் வியாக்கரணத்தினாலையும் வர்ணத்தை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கறது சிக்ஷினால தெரிஞ்சுட்டீங்க. பதங்கள் சரியா அப்படி பிரயோகம் பண்றதுங்கிறது சூத்திரங்கள்னால பாணினி வியாக்கரணத்தினால தெரிஞ்சுட்டீங்க. அப்படி இது ரெண்டுமே நடந்த பின்னாடி, சக்ஞாதே இது ரெண்டுமே தெரிஞ்சின பின்னாடி அறிந்து கொண்ட பின்னார், வைதிக மந்திர பதானாம் அர்த்த ஜ்ஞாத ஆகாங்க்ஷாயாம், எதுக்கு சமஸ்கிருத இலக்கணமும் சிக்ஷாவும் படிக்கிறோம் அப்படின்னா வேத மந்திரத்தின் பொருளை புரிஞ்சுக்கிறது தான். அந்த பொருள் எங்கிருந்து புரியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சிக்ஷா அவசியம், நிருப்தம். சிக்ஷாவும் வியாக்கரணத்தையும் படிச்சிட்ட உடனே நீங்க இந்த நிருப்தத்தை நீங்க படிச்சாகணும், அப்பதான் அது புரியும். அதுக்காக ஆகாங்க்ஷாயாம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது ததர்த்தம், அதுக்காக பகவதா யாஸ்கேன பகவான் யாஸ்கர் என்ன பண்ணிருக்காரு, சமாநாய சமாநாத வியாக்கியாதவ்ய அப்படிங்கிற இந்த நிருப்த சூத்திரத்தை மந்திரத்தை அவர் எழுதுறாரு. அதாவது சமாநாய சமாநாத அப்படின்னா மந்திரத்தினை அனுஷ்டானம் பண்றதுக்கு, சமாம் நாயக அப்படின்னா அனுஷ்டானம் பண்ணக்கூடிய யோக்கியம் உள்ளதான வைதிக மந்திரங்கிற அனுஷ்டான சமாம் நாத்தக அனுஷ்டானம் பண்றதுக்கான சமாம் நாத்த அர்த்தக சமாம் நாத்தம் அதாவது அனுஷ்டானம் பண்ணக்கூடிய தகுதி உடையதாக இருக்கிற மந்திரங்களை அனுஷ்டானம் பண்ணுவதற்கு யோக்கியமாக அதை தெரிந்து கொள்வதற்கு அதன் பொருளை தெரிந்து கொள்வதற்கு வியாக்கியாத்தியாசியாத்தியாதனை விளக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த த்ரயோதசாத்யாத்மகம் அத்தியாயாத்மகம் பதிமூணு அத்தியாயங்கள் கொண்டது இந்த கிரந்தத்தை அவர் எழுதுறாரு. நிருக்தம் அப்படின்னு அந்த கிரந்தத்துக்கு பேரு. தத்ரச நாமாக்கியாத நிபாதோ சர்க்கபேதேன சதுர்விதம் பதஜாத்தம் நிரூபிய வைதிக மந்திர பதானாம் அர்த்த பிரதர்ஷித. அப்படி அது எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம ஆக்யாத நிபாத சர்க்கபேதேன, நாம ஆக்யாத உபசர்க்கபேதேன, நாம ஆக்யாத நிபாத உபசர்க்கபேதேன. அப்படி நாம ஆக்யாதம் நாமம் அதனுடைய பெயர், நிபாதம் நிபாத சொற்கள், உபசர்க்கம் அப்படிங்கிற உபசர்க்கம் உபசர்க்காக கிரியா யோகே அப்படின்னு சொல்றாங்க இந்த சூத்திரம் மூலமா வருது. அப்படி இந்த இதெல்லாம் வந்து நிபாதம் நிபாத ஏகா ஜனாங்க இதெல்லாம் அங்க சூத்திரத்துல பாணி சூத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது மூலியமாக இந்த நாலு வகைப்பட்டதாக சத்துர்விதம் பதஜாத்தம் நாலு வகையான பதங்களையும் நிரூபிய நிரூபித்து வைதிக மந்திர பதானாம் வைதிக மந்திரத்தினுடைய பதங்களின் பொருளை நமக்கு இங்க பிரதர்ஷிதா நமக்கு காமிக்கிறார். எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மந்திரானாம் அனுஷ்டையார்த்த பிரகாசன துவாரேன ஏவ கரணத்துவாது பாதார்த்த ஜானாதீனத்துவாச்ச வாக்கியார்த்த ஜானசிய மந்திரஸ்த பதார்த்த 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 ஞானாய பதார்த்த ஜானாய, அது பதார்த்த ஜானாய நிருப்தம் அவசியம் அபேட்சிதம். அப்படி மந்திரத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும். அனுஷ்டானம் பண்ணணும்னா பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகாக மந்திராக அப்படின்னு சொல்லியிருக்கு. மந்திரம்னா என்ன? பிரயோக வேலையில நமக்கு அந்த பிரயோகத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு போதிக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு பேர் மந்திரம்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட மந்திரத்தை அனுஷ்டேய அர்த்த பிரகாசன துவாரின, அனுஷ்டேயம் எந்த விஷயத்த நாம கடைபிடிக்க போறோமோ அந்த விஷயத்த பிரகாசிக்கிறது மூலியமாக கரணத்துவா அதை நம்ம செய்யணும், கடைபிடிக்கணும். மந்திரை நெய்வ ஸ்மர்த்தவ்யம் அப்படிங்கிற நியாயம் அதைத்தான் அங்க சொல்றாரு. மந்திரங்கள் மூலியமாகத்தான் நீ ஒரு கர்மத்தை நினைவு பண்ணிக்கணுமே தவிர எனக்கு இத்தனைக்கு அப்புறம் அது அதுக்கப்புறம் இது தெரியுமே அதுதான், அப்படி தெரிஞ்சுக்கிறது இல்ல. மந்திரம் என்ன சொல்றது, அதுக்கப்புறம் இதை செய்யணும்னு சொல்றதுக்கு மந்திரம் என்ன, அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கறதுனால அப்படி செய்யறதுதான் அது வந்து ஒரு 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 அங்க அபூர்வத்தை உண்டு பண்றது. அப்படி ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு அங்க அபூர்வத்தை உண்டு பண்றது. அங்க அபூர்வம்னா ஒரு அங்கத்தினால் உண்டாகக்கூடிய பலன். அப்படி பதார்த்த ஞான அதீனத்வாச்ச வாக்கியார்த்த ஞானசிய, வாக்கியார்த்த ஞானம் ஒரு வாக்கியத்துடைய ஞானமானது உண்டாடுறதுக்கு பிரதிபதம் ஞானம் உண்டாகணும். இது ரெண்டு வகையான இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பதார்த்த ஞான அதீனத்வாச்ச வாக்கியார்த்த ஞானசிய அப்படிங்கிற ஒரு பரம்பரை, இதுலயும் கூட அன்பா அன்பை அபிதானம் அபிஹித அன்பாதானம் அப்படின்னு ரெண்டு வகையான பரம்பரைய சொல்றாங்க. இவர் ஒரு பரம்பரை ஏத்துண்டு அந்த பரம்பரைக்கு ஏத்த மாதிரி பேசுறார். ரெண்டு பரம்பரையும் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொல்லி சொன்னா பிரதி பதம் ஒரு ஒரு பதத்தினுடையும் அர்த்தத்தை நாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்கியத்தினுடைய பொருளை நாம தெரிஞ்சுக்கிறோம். இது அன்பித அபித அபிஹித அன்பாதானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற வாக்கியங்கள். ஒரு ஒரு அபிஹித்தம் அபிஹித்தம் சொல்லப்பட்ட ஒரு ஒருடைய பொருளையும் புரிஞ்சுட்டு அன்பயம் பண்றது, அதோட இன்னொன்னு சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கிறது. அன்பித அபிதானம் அப்படின்னு சொல்லி சொல்றது இது. இன்னொன்னு அபீத்த அன்பிதானம் ஃபர்ஸ்ட் ஒரு அர்த்தத்தோட வாக்கியத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்பயம் பண்ண ட்ரை பண்றது. ஏன்னா சில வரத்த சில இடத்துல இட் இஸ் அ ஹுமுங்கஸ் கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இட் இஸ் அ ஹுமுங்கஸ் கிரைம் ஹிம் ஹுமுங்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியவே தெரியாது. ஹுமுங்கஸ் இதை வந்து லோக்சபையிலயோ ராஜ்யசபையிலயோ பேசும்பொழுது உடனே ஓடி போறாங்க மூணு பேர் லைப்ரரிக்கு, ராஜ்யசபா எம்பிஸ் லைப்ரரிக்கு ஓடி போறாங்க. எதுக்குன்னா இந்த ஹுமுங்கஸ் அப்படிங்கிற வார்த்தை என்னத்துக்கு யூஸ் பண்ணாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெக்கார்டு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்குது. அப்படி ஹுமுங்கஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது பெரிய அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பொதுவா ஹீ டிட் அ ஹுமுங்கஸ் கிரைம் அப்படின்னு யாரோ ஒரு சாமி ஒரு 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 ஆளை பத்தி நம்ம பேசுறோம், அவர் பெரிய தவறு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீ டிட் அ ஹுமுங்கஸ் கிரைம் அந்த பர்சன் சோ அண்ட் சோ பர்சன் அவர் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார், ஹி டிட் அ ஹுமங்கஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது யாரா இருந்தாலும் சரி, இப்போ அந்த இடத்துல அந்த ஹுமங்கஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு தெரியாது, அதனுடைய சொல்லுடைய பொருள் தெரியாது. ஆனா அந்த மனுஷனை நமக்கு தெரியும், அவரை செஞ்ச பெரிய வேலை தெரியும். இப்போ அந்த இடத்த வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஓ அவர் அந்த பெரிய வேலை செஞ்சாரே அதை இங்க ஹுமங்கஸ் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். வாக்கியத்தோட அர்த்தம் நம்ம புரிஞ்சுட்டோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அந்த பதத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். இது ரெண்டாவது வழி. ஆனா பொதுவா என்ன பண்ணுவான், ஒரு ஒரு சொல்லுடைய பொருளையும் புரிஞ்சுட்டு அந்த வாக்கியத்தினுடைய பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதைத்தான் ரெண்டாவது வழியை தான் இவர் கடைபிடிச்சு சொல்றாரு, பதார்த்த ஞான அதீனத்வாச்ச. ஏன்னா இப்படித்தான் ஞான அதீனத்வாச்ச அப்படிங்கறதுதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கு வரேன் நான். ஏன்னா சில இடத்துல வாக்கியங்கள்ல இருக்கிற ஒரு பதம் ரெண்டு பதம் நமக்கு அர்த்தம் தெரியாது, இருந்தாலும் வாக்கியத்தோட ஞானத்தை பொதுவா புரிஞ்சுட்டு போயிடுவோம். இங்கிலீஷ் அறகுறையா தெரிஞ்சவங்க இல்ல எந்த பாஷையை அறகுறையா தெரிஞ்சிருந்தவங்களும் அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ரெண்டு மூணு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, பரவாயில்ல அப்படின்னு சாய்ஸ்ல விட்டுட்டு கடைசியில அந்த சாய்ஸ் புரிஞ்சுட்டுவோம். இதுதான் அர்த்தமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அனுமானம் பண்ணி. அந்த மாதிரி ஞான அதீனத்வாச்ச பதார்த்த ஞான அதீனத்வாச்ச அப்படிங்கறது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பரம்பரை பிரகாரம் வாக்கியார்த்த ஞானசிய மந்திரஸ்த பதார்த்த ஞானாய நிருத்தம் அவசியம் அபேட்சிதவியம். அப்படி பதார்த்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், அதுதான் வாக்கியார்த்த ஞானத்துக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கறதுனால பதார்த்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மந்திரஸ்த பதார்த்த ஞானாய அந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு ஒரு பதத்தையும் தெரிஞ்சுட்டாதான் அதனுடைய வாக்கியத்தினுடைய பொருள் நமக்கு தெரியும் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக நிருத்த சாஸ்திரத்தை நம்ம படிச்சே ஆகணும் அப்படிங்கறது அங்க தெரியும். அந்யதா இல்லட்டி என்ன ஆகும், படிக்கலன்னா என்ன ஆகும்னா அந்யதா அனுஷ்டான அசம்பவாத் ஸ்ருண்யேவ ஜர்பரி ஜர்பரீதுன இத்தியாதீனாம் அதிதுரூஹானாம் பிரகாராந்திரேன அர்த்தஞானஸ்ய அசம்பவனீயத்வாச்ச. அடுத்தது ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை எடுத்து விடுறார். ரிக்வேதத்துல ஒரு மந்திரம் அது. அந்த ரிக்வேத மந்திரத்தை அனுஷ்டானத்தை பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணணும்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த சாஸ்திரத்தை படிக்காமல எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், ஏன் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுங்க பாப்போம். ஸ்ருண் ஏவ ஜர்பரீதூர் ஹரீதூன்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. சாதாரணமான வாக்கியத்துக்கே புரியாது. இதுல என்னது ஸ்ருண் ஏவஜர் ஹரீதூர் ஹரீதூன் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இல்லாத ஏதோ கலகல பலவலா அப்படின்னு வளர்ற மாதிரி இருக்கு. ஆனா ரிக்வேதத்துல வந்துருக்கு வளர்றதுன்னு சொல்ல முடியாது. இந்த வாக்கியம் மாதிரி வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை நாம சரியான சாதாரணமான ஞானத்தை வச்சுட்டு புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கறனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ருணி அப்படிங்கிறது, ஸ்ருணி அப்படிங்கிறது பாலா, அது வந்து ரெண்டு வகையான கர்மத்தை செய்யறதான், ஒன்னு காப்பாத்துறது இன்னொன்னு அழிக்கிறது அப்படின்னுட்டு. இந்த மாதிரி மந்திரங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பிரகாராந்திரேன அர்த்தஞானஸ்ய அசம்பவனீயத்வாச்ச. இந்த மாதிரி மந்திரம் ரொம்ப கஷ்டமான அதிதுரூஹானாம், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் கொண்ட மந்திரங்களானத வேறு வழியா புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு வாக்கியம் இது, வாக்கியத்தை பொதுவா ஒரு பொதுவான அர்த்தத்தை புரிஞ்சுண்டு ஒரு ஒரு வார்த்தைக்கும் நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வகையா சொன்னீங்களே அதை இங்க பண்ணுங்க பாப்போம் அப்படின்னா முடியாது. ஏன்னா இதுல ஒரு வார்த்தை கூட புரிபடல நமக்கு. அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான இடத்துல அர்த்தமானது புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால அதை பிரயோகமும் பண்ண முடியாது அப்படின்றதுனால நமக்கு கண்டிப்பா நிருத்த சாஸ்திரத்தை படிச்சாகணும். ஏவம் நிகண்டுவாதையோ அப்படி வைதிக திரவிய தேவதாத்மக பதார்த்த பரியாய சப்தாத்மகாக நிருப்தாந்தர்பூதாக ஏவ நிகண்டு முதலிய கிரந்தங்களும் கூட நிருப்தத்துக்குள்ள இருக்கிறதான். நிருப்தம் நிகண்டு எல்லாம் படிக்கணும் அப்படின்னா நிருப்தத்தை படிக்கிறது அப்படிங்கிறது நிகண்டு எல்லாம் அதுக்குள்ள அடங்கிறது. ஏன் நிகண்டுனா என்ன அப்படின்னு கேட்டா நிகண்டு அப்படின்னு சொல்லி சொன்னா வைதிக திரவிய தேவதாத்மக பதார்த்த பரியாய சப்தாத்மகாக. வைதிகத்துல வேதத்துல சொல்லப்பட்ட திரவியம் தேவதை, இந்த திரவியத்தை வச்சுண்டு இந்த தேவதைய பூஜை செய்யணும் ஹோமம் செய்யணும் இந்த தேவதைக்கு ஹோமம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாக்கியங்கள் வருது. இந்த திரவியம்னு சொல்லி ஒரு திரவியத்தை சொல்லியிருக்கான், அந்த திரவியத்துக்கு பேர் என்ன, அந்த பேரை சொல்லியிருக்கான், அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த தேவதையே சொல்லியிருக்கான், அந்த தேவதை எனக்கு சரியா புரியல. அப்ப இந்த எந்த தேவதைக்கு நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த திரவியம் அப்படின்னு சொல்லி இந்த திரவியத்துக்கு இதெல்லாம் பேரு, இதெல்லாம் மறுபெயர்கள், ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற சினானிம்ஸா அவங்க பல பேரை சொல்லியிருப்பாங்க. தேவதை இந்த தேவதைனா அந்த தேவதைக்கு தேவதை ஒன், தேவதை டூ, தேவதை த்ரீ, நான் மூணு, எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரையும் சொல்லிடுவான். அதனால குமாரன், கார்த்திகேயன், காங்கேயன் இதெல்லாம் யாரு, அதே ஒரே ஒரு முருகன் தான். அந்த மாதிரி ஒரே தேவதைக்கு பல பேர் இருக்க முடியும், ஒரே திரவியத்துக்கும் பல பேர் இருக்க முடியும், அதெல்லாம் அங்க சொல்லிடும். அதனால நமக்கு சுலபமா இருக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. தத்ராபி நிகண்டு சந்நியக பஞ்சாத்தியாய ஆத்மகோ கிரந்தோ பகவதா யாஸ்கேனையும் இருக்கிறத. அந்த நிகண்டு அப்படிங்கிற பெயர் கூட பெயருடைய அஞ்சு அத்தியாயம் கூடியதான இந்த கிரந்தத்தையும் கூட பகவான் யாஸ்கர் தான் செஞ்சார், அவரே செஞ்சுட்டார். அந்நியபி அமர ஹேமச்சந்திராதி பிரணீதாக கோஷாக சர்வே நிகண்டுருத்வத்வேன நிருக்தாந்தர்கதா திரஷ்டவ்யாக. அப்படி மத்தவங்க செஞ்சதும் அமர அமரசிம்ஹர் அமர கோஷம்னு சொல்லி சொல்லப்படுற அந்த அமர கோஷமும், அதே மாதிரி அமரசிம்ஹர்னு செய்த அமர கோஷமும், அதே மாதிரி ஹேமச்சந்திரன் அவர் செஞ்ச அவருடைய கோஷமும், இந்த கோஷம் டிக்ஷனரி அவங்க எழுதின இந்த டிக்ஷனரி இதெல்லாம் வந்து இதே நிருப்தத்துக்குள்ள அடங்கிறது தான். ஏன் அப்படின்னா அவங்களும் என்ன சொல்றாங்க, ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க, ஒரு சொல்லு எடுத்துக்கிறாங்க, அந்த சொல்லுக்கு பல பொருள்கள் தான் கொடுக்கறாங்க, பரியாய சொற்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு அர்த்தத்தை விளக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான கிரந்தங்களும் கூட இதுக்குள்ளேயே அடங்கிடும், நிருப்தம் மாதிரி தான் அதுவும். அதனால தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏவம் ருக்கு மந்த்ரானாம் பதபத்த சந்தோ விசேஷ விசிஷ்டா விசிஷ்டத்துவாத் தர் அஜ்ஞானேச்ச நிந்தா ஸ்ரவணாத் சந்தோ விசேஷ நிமித்தானுஷ்டான விசேஷ விதானாச்ச சந்தோ ஞான ஆகாங்க்ஷாயாம் தத் பிரகாசனாய தீஸ்ரீ ஸ்திரீம் இத்யாதி அஷ்டாத்யாத்மிக அஷ்டாத்யாய ஆத்மிக சந்தோ விசித்திர் பகவதா பிங்கல நாகேன விரச்சிதா. அடுத்தது பகவான் பிங்கலர் எழுதின சந்த கிரந்தம், கிரமத்துல ஒன்னொன்றையும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறுத்த முடிஞ்சோன்னா சந்தஸ் அப்படிங்கிற சந்த சாஸ்திரம், சந்தஸ் அப்படிங்கிறது அணி இலக்கணம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். அது எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ரிக் மந்திரானாம் பதபத்த சந்தோ விசேஷ விஷ்டத்வாத். ரிக் மந்திரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு பதமும் கட்டுப்பட்டதான எழுத்துக்களுடையதா இருக்கும். அந்த கட்டுப்பட்டதான எழுத்துக்களுடையதா இருக்கிறது அணி இலக்கணத்துடைய ஒரு முக்கியமான சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்புடையதான அந்த அந்த ரிக்மேத மந்திரத்துடைய அந்த அந்த அணி என்னன்னு தெரியாம நாம வந்து பிரயோகம் பண்றது கூடாது. தது அஞ்ஞானேச்ச நிந்தா சரவணா. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மந்திரத்தினுடைய ரிஷி, மந்திரத்தினுடைய சந்தஸ், மந்திரத்தினுடைய தேவதை, இது மூணுமே முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். பிரயோகத்துக்கு விநியோகத்துக்கு மந்திரத்தினுடைய சந்தஸ், மந்திரத்தினுடைய ரிஷி, சந்தஸ், தேவதை, இது மூணுமே அவசியம். விநியோகம்ங்கிறது நாலாவது, அப்பதான் பிரயோகம் பண்ண முடியும். காயத்ரி மகாமந்திரஸ்ய ரிஷிஹி சந்தஹ தேவதா காயத்ரி ஜபே விநியோகா சொல்றோம் நம்ம. அப்படி ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ரிஷி, சந்தஸ், தேவதை, விநியோகம் தெரியணும். அது தெரியலன்னு சொல்லி சொன்னா தப்பு. மந்திரம் பலன் பிரயோகம் கொடுக்காது, பலனை கொடுக்காது, தேவையான பலனை சரியான பலனை கொடுக்காது அப்படிங்கிற அங்க சொல்லிருக்கு. சந்தோ தத் அஜ்ஞானீச்ச நிந்தா சரவணாத், அது தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நிந்தையானது, நீ தப்பு பண்ற அப்படிங்கிற மாதிரி நிந்திக்கிறதா இருக்கு, கண்டிக்கிறதா இருக்கு. அதனால சந்தோ விசேஷ நிமித்த அனுஷ்டான விசேஷ விதானாச்ச, அந்த சந்தசனுடைய விசேஷ ஞானமானது அந்த விஷய அனுஷ்டானத்துடைய விசேஷத்துக்காக சொல்லிருக்கு அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான சந்தஸ்ல இதை இப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. சந்தோ ஞான ஆகாங்காயாம், இந்த சந்தஸ் என்ன அப்படிங்கிற அந்த ஞானத்தினை குறித்து சந்தேகம் எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது தத் பிரகாஷனாய, அதை நமக்கு பிரகாஷிக்கிறதுக்காக தீ ஸ்ரீ ஸ்திரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 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 சூத்திரத்தின் மூலியமாக தொடங்குறார் பிங்களர். அஷ்டாத்யாய ஆத்மிகா, எட்டு அத்தியாயங்கள் கொண்டதான இந்த கிரந்தத்தை பகவான், சந்த கிரந்தத்தை பகவான் பிங்களர், பிங்கள நாகர் அப்படிங்கிற இவர் எழுதுறார். தத்ர அசாலௌகிகம் இதி அந்தேன அத்தியாயத்ரயேன காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் ப்ருஹதி பங்கதி த்ருஷ்டுப் ஜகதி இதி சப்த சந்தாசி சர்வாணி சாவாந்தர சாவாந்தர பேதானி பிரசங்காத் நிரூபிதானி அத லௌகிகம் இதி ஆரம்ப்ய அத்தியாய பஞ்சகேன புராண இதிஹாசாதௌ உபயோகினி லௌகிகானி சந்தாம்சி பிரசங்காத் நிரூபிதானி வியாக்கரணே லௌகிக பத நிரூபணத்வத். அப்படி அத அலௌகிகம் அப்படின்னு முதல் சூத்திரத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். அத அலௌகிகம் நாலாவது அத்தியாயத்துல முதல் சூத்திரம் அது. எப்படி இதி அந்தேன, இது வரைக்கும் அத்தியாய த்ரயேன, இந்த மூணு அத்தியாயம் வரைக்கும் என்ன பண்றாரு, காயத்ரி காயத்ரி உஷ்ணு கனிஷ்டு பிரகதி பங்கி திருஷ்டு ஜகத்யா சந்தாரம்சி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மந்திரத்துல பண்ணும்போது இந்த மந்திர காயத்ரி ஜபத்தை பண்ணும்போது இந்த சந்தஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த ஏழு சந்தஸும் அங்க இருக்கு. பூர்புவஸ்வஹ மகா ஜனாதப சத்தியம் அப்படின்னு அங்க ஏழு லோகத்தை பேசுற மாதிரி ஏழு சந்தசம் சொல்லிருக்கு. இந்த ஏழு சந்தசம் அங்க விளக்கப்படுறது, இது வைதிக சந்தசம். இந்த சந்தசத்தை தவிர இன்னும் சந்தசம் நிறைய இருக்கு, ஆரியா முதலிய சந்தஸ் இருக்கு, அதெல்லாம் இங்க இருந்து நம்ம புடிச்சுக்க முடியும் அப்படின்னா அதையும் இங்கேயே அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, சந்தாம்சி இதி சப்த சந்தாம்சி, இந்த ஏழு சந்தஸ்யம் சர்வாணி சாவாந்திர பேதானி, அதனுடைய உள்ள இருக்கிற பேதங்கள். ஏன்னா புஹதி சந்தம் அப்படிங்கிறான், காயத்ரி அப்படிங்கிறது சந்தம், காயத்ரிங்கிறது மந்திரம் இல்ல, காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம்ங்கிறது காயத்ரி சந்தஸ்ல உள்ள மந்திரத்துக்கு காயத்ரி மந்திரம்னு சொல்றது. அது சாவித்ரி காயத்ரி மந்திரமா இருக்கலாம், இல்ல கணேச காயத்ரி மந்திரமா இருக்கலாம், இல்ல விஷ்ணு காயத்ரி மந்திரமா இருக்கலாம், சிவ காயத்ரி மந்திரமா இருக்கலாம், எந்த தேவதைக்கு வேணாலும் காயத்ரி மந்திரமா இருக்கலாம். ஆனா காயத்ரிங்கிறது அந்த அணியில கட்டுப்பட்டதான மந்திரம் அப்படிங்கறதுக்கு காயத்ரி சந்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, காயத்ரி மந்திரம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்படி எந்த எந்த ஒரு ஒரு காயத்ரி உஷ்ணி கனிஷ்டன் ஒரு ஒரு மந்திரத்திலையும் ஒரு ஒரு சந்தஸ்லையும் ப்ரோசிட்டி அப்படிமா இங்கிலீஷ்ல, அப்படி ஒரு ஒரு அணியிலையும் பிரபேதங்கள் இருக்கு, உள்ள ஒரு ஒரு எழுத்துல ஒரு ஒரு மாற்றம் உண்டாகிறதுனால அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, குரில் நெடில் 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 குரில் அப்படின்னு தேமா புலிமா அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கணத்தை படிக்காம இங்கேயும் அந்த தேமா புலிமா கணக்கு இருக்கு. இங்க பாட்டு மாதிரி அப்படின்னு மேல கீழே ஏறி இறங்கணும், அந்த மாதிரி குரில் நெடில் நெடில் குரில் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தையை தான் நீங்க போடணும். அது ஒரு சந்தசோடைய ஒரு அணி, ஒரு ஒரு கணக்கு. அத குரில் நெடில் குரில் குரில் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே சந்தசா இருக்கலாம், ஆனா இப்போ அதுல பிரபேதம் வந்துடுச்சு. காயத்ரியில காயத்ரி ஒன் காயத்ரி டூ அப்படின்ற மாதிரி பிரகதியில இந்த மாதிரி ஒன்னொன்னுத்திலயும் பல வகையான சந்தஸ் இருக்கு. அது எல்லாத்தோட பேதத்தோடையும் அங்க முழுமையாக நிரூபிச்சுட்டு பிரசங்கா நிரூபித்தானி, அத அந்தந்த பிரசங்கத்தை வச்சுட்டு காயத்ரி பத்தி பேசும்போது அந்த காயத்ரி சந்தஸ்ல உள்ள எல்லா விலா பேதங்களையும் அங்க சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அத அலௌகிகம் இது ஆரப்பிய அந்த நாலாவது அத்தியாயத்துல அடுத்து ஆரம்பிக்கிறாரு. அலௌகிகம் அப்படின்ட்டு மீதி அஞ்சு அத்தியாயத்தை அத்தியாய பஞ்சகேன மீதி அஞ்சு அத்தியாயம் மூலியமாக புராண இதிகாசாதோ உபயோகினி லௌகிகானி சந்தாம்சி. புராணம் இதிகாசம் நம்ம எழுதுற ஸ்லோகம் இது எல்லாமே லௌகிக சந்தஸ், லௌகிகமான அணி இலக்கணம். அப்படி இந்த அணி இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கிறதான பிரசங்கா நிரூபிக்கத்தானி பிரசங்கத்தை அந்த பிரசங்கத்தை பத்தி பேசும்போது அதை நிரூபிச்சிடுறாரு. இது வியாக்கரணே லௌகிக பத நிரூபணம். ஏன் அப்படின்னா வியாக்கரணே லௌகிக பத நிரூபணம், லௌகிக பதத்தை வியாக்கரணத்துல எப்படி பார்த்திருக்காங்களோ பாணினி இலக்கணத்துல எப்படி பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி இங்கேயும் லௌகிக சந்தசியும் விசாரம் பண்ணிட்டார். ஏவம் வைதிக கர்மாங்க தாஷ் வைதிக கர்மாங்க தர்ஷாதி கால ஞானாய ஜோதிஷம் பகவதா லா லகதேன ஆதித்யன லகதேனா ஆதித்யன் கர்காதிபிஷ்ச பிரணீதம் பகுவிதம் ஏவ. அப்படி ஏவம் ஜோதிஷம் வந்து கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. வேத புருஷனுக்கு இதெல்லாம் அங்கம், வேத புருஷனுக்கு கண்ணு அப்படிங்கறதுனால எப்படி பண்றது, ஆதித்யனால எழுதப்பட்ட ஆதித்யன் முதலே பல வகையான சிரேஷ்டமான முனிகள்னால ஜோதிஷமானது கர்ம அங்க கர்ம எதுக்கு ஜோதிஷமானது பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாமி இந்த ஆள் என் பையன் இந்த பையன் பொண்ணு இந்த சமயத்துல பிறந்தது சமயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா உனக்கு நல்ல நடக்கு இந்த மாதிரி ஜோதிஷம் பாக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா ஜோதிஷம் சாதுக்களுக்கு நிஷித்தம், ஜோதிஷ சாஸ்திரமானது சாதுக்கள் நிஷித்தம். அப்ப எதுக்கு இந்த ஜோதிஷத்தை சாஸ்திரம் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஸ்திரம் சொல்லி இருக்கிற ஜோதிஷம் கணக்கு எல்லாமே வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இருப்பான். வேதிக் அஸ்ட்ராலஜி எதுக்கு அப்படின்னு பண்ணா, இந்த சமயத்துல இந்த யாகம் பண்ணணும். தர்ஷ பூர்ணமாசாத்யாம் சொர்க்க காமோ ஏஜேத ஏற்கனவே பார்த்தோம், தர்ஷங்கிற மாவாசையிலும் பூர்ணமா அப்படிங்கிற பௌர்ணிமாச பௌர்ணமா பௌர்ணமாசம் அப்படிங்கிற பூர்ணிமாலையும் பண்ண வேண்டிய யாகங்கள். அதுக்கு அந்த ஒரு ஒரு லக்னத்திலையும் வரும்போது ஒரு ஒரு நட்சத்திர கூட்டத்திலையும் வரும்போது அந்த ராசின்னு சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ராசி கூட்டத்தை வச்சு இன்னைக்கு என்ன ராசி இன்னைக்கு என்ன திதி அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி யாகத்தை பண்றதுக்காக, ஏன்னா சதுர்தசியில தர்ஷத்திலையும் பூர்ண மாசத்திலையும் யாகம் பண்ணணும்னா சதுர்தசியில அந்த தானத்தை என்னத்தை நீங்க சருவா வைக்கிறீங்களோ அதை நிர்வாகம் பண்ணணும். எத்தனை பிடி எடுக்கணுமோ அந்த அத்தனை பிடி அரிசியோ இல்ல அத்தனை பிடி நெல்லையோ உமியோ எடுத்து வச்சுக்கணும், நீங்க அதை ஊற வைக்கணும். முன்னாடினாலே இந்த கர்மத்தை செய்யணும். அப்படி இந்த நியமத்துக்காக ஜோதிஷமான சொல்லப்பட்டிருக்கே தவிர நம்மளுடைய பாவிய நம்மளுடைய ஃபியூச்சரை நம்மளுடைய பின்காலத்தை எதிர்காலத்தை வந்து கணிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கறதுனால சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.